இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் சத்யஜித் ரே அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை. இது வந்து வங்காள சிறுகதை, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த கதையோட பெயர் யூஸ்லெஸ் சித்தப்பா. உதவாக்கரை அப்படிங்கிற அந்த சொல் வந்து நிறைய பேருக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு இவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன், அவனுக்கு நோபோ கெஸ்டா அப்படின்னு பேர். அவன் வந்து சரியான சோம்பேறி. இவங்க அம்மா அடிக்கடி அந்த வார்த்தையால், அதாவது உதவாக்கரை உதவாக்கரைன்னு அவனை திட்டுவாங்க. நோபோ வந்து எப்போவுமே கடினமான வேலையெல்லாம் செய்வான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு மிதமிஞ்சிய சோம்பேறித்தனத்தினால அதை செய்கிற வேலையை ரொம்ப நேரம் கடத்தி தான் செய்வான். மத்தியானம் கண்டிப்பாக அவனுக்கு தூங்கணும். சாயந்தரம் 4 மணிக்கு டீ கொடுக்கறதுக்கு 4:30 தான் அவன் டீக்காக அடுப்பையே பற்ற வைப்பான். அவங்க அம்மா கிட்டேருந்து அப்போ தான் அவனுக்கு விசவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, உதவாக்கரைன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த உதவாக்கரைங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ இவங்களோட 2வது சித்தப்பாவுக்கு நிச்சயமாக பொருந்தும். அவரை கேத்து அப்படின்னு எல்லாரும் செல்லமாக கூப்பிடுவாங்க. அவரோட உண்மையான பெயர் கேத்ரா மோகன் சென் அப்படிங்கிற பெயர். அவங்க அப்பாவோட சேர்ந்து 5 சகோதரர்கள் அவங்க குடும்பத்தில். அவங்க அப்பா வந்து பிரபலமான வழக்கறிஞர், அவர் தான் பெரியவர். அடுத்த சித்தப்பா ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார். 3வது சித்தப்பா வியாபாரத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார். 4வது சித்தப்பா தேசிய அளவில் இசைத்துறையில் பெரிய புகழ் பெற்றிருந்தார். இப்போது 2வது சித்தப்பா பற்றி தான் பேச போகிறார். இந்த கதையை அவரை பற்றி தான். அவரோட நடவடிக்கையினால் நிறைய குழப்பங்கள் இல்லை சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக சின்ன வயசில் தட்டம்மையோ இல்லை சின்னம்மையோ வந்து அவதிப்பட்டிருக்கலாம். ஆனால் கேத்து சித்தப்பாவுக்கு சின்ன வயசில் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து அவதிப்பட்டு அதையும் கடந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கக்குவம், இருமல், இந்த மாதிரி பல வியாதிகள் தனித்தனியாகவும் சின்ன வயசுலேருந்து வந்துக்கிட்டே இருந்தது. சில சமயம் அவரோட அழுகை விக்கிச்சு போய் அவர் உடம்பெல்லாம் நீளம் பறிச்சிருமா. 7 வயசில் அந்த அவருக்கு வந்து அவரோட தெற்று வாய் பேச்சு 9 வயசில் மரத்துலேருந்து கீழே விழுந்ததில் வாய் பேச்சு மாதிரி கால் ஊனமாகி தத்தி தத்தி வேற நடப்பார். அதனால் அவர் பெருசாக விளையாடினதெல்லாம் இல்லை. அப்படியே விளையாடிருந்தா கூட அவர் ஒன்றும் பெருசாக சாதிச்சிருக்க மாட்டார். அவரோட பள்ளி இறுதி தேர்விலையும் 3 தடவை அவர் எழுதி அதில் பாஸ் பண்ண முடியாமல் போக அவங்க தாத்தா வந்து அவரை கூப்பிட்டு, இனிமே உனக்கு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு, நீ வந்து பேசாமல் உனக்கு பணத்தை படிப்புக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக அதை ஆற்றுல தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் வீட்டில் இருந்து வீட்டில் வேலை செய்கிற மோம்பாலோடு சேர்ந்து நீயும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வந்து வீட்டுக்கு உபயோகமாக இரு அப்படின்னு சொல்லிட்டார். மோம்பால்கிறவர் இவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள், தூரத்து சொந்தம். ஒரு சமயம் மோம்பால் இல்லாத சமயம் வீட்டில் யாரோ விருந்தினர்கள்லாம் வந்த உடனே கேத்து சித்தப்பா வந்து 20 ரூபாய் எடுத்துகிட்டு கடைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த 20 ரூபாய் அவர் சட்டை பாக்கெட் வழியாக இங்கேயோ கீழே விழுந்து வீட்டுக்கு வந்தவுடனே எல்லாருக்கிட்டேயும் திருப்பியும் உதவாக்கரன்னு திட்டு வாங்கினார். இவருக்கு 3 வயசு இருக்கும்போது இவங்க சித்தப்பாவுக்கு 33 வயசு. ஒரு சமயம் காளி பூஜை விழா போது இவங்க வீட்டு தாழ்வாரத்தில் அவரோட சித்தப்பா முதுகில் ஏறி யானை அம்பாரி மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது எங்கேயோ வெடி வெடிச்சிருக்காங்க. அந்த சத்தத்துக்கு பயந்து அவங்க சித்தப்பா பதறி போய் எழுந்துக்கிறாரு. அப்போ முதுகில் யானை சவாரிக்காக உட்கார்ந்துருந்த இவர் அப்படியே யானையால் தூக்கி எறியப்பட்ட மாதிரி நிஜமாகவே எங்கேயோ தூக்கி எறியப்பட்டு பின்மண்டையில் செம்மையான அடி. இதை பார்த்து எல்லாரும் திருப்பியும் அவங்க சித்தப்பாவை பயங்கரமாக திட்டினாங்க. அப்போ தான் அந்த சித்தப்பாவை பற்றின ஒரு இரக்க உணர்ச்சி இவருக்கு ஏற்படுது. அவரோட சோகமும் சந்தோஷமும் கலந்த ஒரு முகம் அவருக்கு. இவ்வளோ பெரிய நகரத்தில் எல்லாரும் நல்ல சிறந்த வேலையில் இருந்து சிறந்த தொழில் பண்ணி படிப்பும் இருந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவாளெல்லாம் இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி உதவாக்கரையாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன இப்போ நஷ்டம் ஆக போகுது அப்படின்னு அவங்க சித்தப்பாவை பற்றி ஒரு பாவமாக ஒரு எண்ணம் வருது. சரி, இவரை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கூட உட்கார்ந்து இவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் அது கொஞ்சம் அர்த்தமற்றதுன்னு பேச பேச தான் புரிஞ்சது. ஏதாவது ஒரு கதை சொன்னால் கூட அடுத்தது என்ன சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னா அதை திருப்பி சொல்லக்கூட அவருக்கு கோர்வையாக மனசில் பதிய வச்சுக்க கூட தெரியாது. சரி இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விட்டுடுவார். இவரோட 12வது வயசில் ஒரு நாளைக்கு அவங்க சித்தப்பாவோட ரூம்குள்ளே போகும்போது அவங்க சித்தப்பா வந்து ஒரு பழைய புத்தகத்தை கையில் வச்சுருக்காரு. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு ஆயுர்வேத மருத்துவ புஸ்தகம். இவர் அதிசயத்தோடு அந்த புஸ்தகத்தை பற்றி கேட்டவுடனே அப்போ அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, எனக்கு இருக்கிறது வியாதி இல்லை, என்னோட ஞாபக சக்தியை வளர்க்கறதுக்கு நானே சில மருந்துகளை தேடி சுயமாக என்னை நான் சரிப்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த புஸ்தகத்தை பஜாரில் பிளாட்ஃபாரத்தில் பத்திரம் கொடுத்து வாங்கியிருக்கார். அதை பெருமையாக வேற சொல்கிறார். ஒருவேளை அதை உபயோகப்படுத்தி தன்னோட வியாதி நீங்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும், ஏன்னா இது ஆயுர்வேதத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிலாம் சொல்கிறார். 2 நாள் போச்சு. அன்னைக்கு வானம் நல்லா மூடி இருந்தது. அவங்க சித்தப்பா வந்து நல்லா ஜிப்பா மப்ளர் கேன்வஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. எங்கே சித்தப்பா போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆயுர்வேத மருந்துக்காக சில வேர்களையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரத்துக்காக கிளம்புறதா சொல்கிறார். மழை வந்தால் எப்படி இவர் பறிக்க போகிறாருன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அன்றைக்குன்னு பார்த்து மழை வரல. ரொம்ப நேரம் கழித்து அவங்க சித்தப்பா திரும்பி வரும்போது அவர் கையில் வேர்லாம் இல்லை. என்ன சித்தப்பா வேர் கிடச்சதா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, அங்கே ஒரே இருட்டு, அடுத்த தடவை போகும்போது டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ தான் இவர் கவனிக்கிறாரு, அவரோட ஜிப்பா முழுக்க ரத்தக்கரை. ஜிப்பாவை கழட்டி பார்த்தா மகாபாரதத்தில் பீமன் துரியோதனோட நெஞ்ச பழந்து ரத்த கலரையில் துரியோதனன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் உடம்பு பூரா ரத்தம். 6-7 அட்டைப்பூச்சிகள் அவரோட மார்பில் ரத்தத்தை அப்படியே தாராளமாக உறிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் திருப்பியும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உதவாக்கிறன்னு அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருந்தது. இந்த பையனும் வளர்ந்து எம்எஸ்சி முடித்து அதுக்கப்புறமா சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் போய் வேலை செஞ்சு ரிசர்ச் வேலையெல்லாம் கலந்துக்கிட்டு வெளிநாட்டிலேயே இருந்துட்டதுனால சித்தப்பாவோட தொடர்பே இல்லாமல் போச்சு. அப்புறமா கடிதம் மூலமாக சில பேர் பேசும்போது இந்த மாதிரி இவர் சித்தப்பாவுக்கு விவேகானந்தர் வேடம்னா சினிமாவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்து அவர் அங்கே போய் அங்கேயும் அந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்ண முடியாததுனால அவருக்கு அந்த வாய்ப்பும் அவரை விட்டு போயிடுச்சு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம், அதாவது இந்த பையனுக்கு 48வது வயசில் அவங்க சித்தப்பாவை யாரோ கோயம்புத்தூரில் இருக்கிற சாமியார் மடத்தில் சேர்த்து விட்டதாகவும் கேள்விப்படுறார். இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கடைசி சித்தப்பாவோட மகள் திருமணத்துக்காக இவர் தன்னோட மனைவி வெளிநாட்டிலிருந்து மனைவி தன்னோட பெண்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வராரு. அப்போவே இவருக்கே 60 வயசு இருக்கும், இவங்க சித்தப்பாவுக்கு 90 வயசு இருக்கும். சித்தப்பா வந்து அவருடைய சகோதரி மகன் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு டாக்டர் பையன் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் தான் அவர் தங்கியிருக்காரு. இந்த பையனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறதா அவர் சொன்னதாக கேட்ட உடனே அவரை பார்க்கறதுக்காக இவர் போகிறார். அது வந்து ஒரு வீடு, 2வது மாடியில் ஒரு பழைய கட்டில்ல. அந்த வெளிச்சத்தில் அவரோட சித்தப்பாவை பார்க்கும்போது தலையில் வெள்ள முடி இருந்தது. அப்போ கூட அவரை பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக தான் இருந்தது, 4-5 பல்லு தான் இருந்தது. அவர் பேசும்போது அவரோட பேச்சில் ரொம்ப உறுதியான ஒரு மனோபலம் தென்பட்டது. ஒரு வேளை தனக்கு இவருக்கு வயசாயிட்டதுனால எல்லாரும் கொடுக்குற மரியாதையில் இவருக்கு இப்போ கொஞ்சம் பலம் வந்திருக்கோ அப்படின்னு இவருக்கு தோணுது. அவங்க சித்தப்பா மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார். என்ன செய்கிற அமெரிக்காவில் அப்படின்னு கேட்குறாரு. இவர் உடனே தன்னோட வேலையை பற்றி விவரமாக சொன்ன உடனே, ஓ நீ ஆராய்ச்சியெலாம் பண்ணுறியா, யாராவது உன்னை மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறார். இவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அதுக்குள்ளே இவரோட அத்தை வந்து இவரோட அமெரிக்கா பிரதாபங்களெல்லாம் எடுத்து சொன்ன உடனே, ஓஹோ அப்படியா அப்படின்னு சித்தப்பா கேட்டுட்டு, உண்மையாகவே நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஏன் உனக்கு இன்னும் நோபல் பரிசு கிடைக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு. ஆமாம், அங்கே உனக்கு என்ன கிழிக்கிற வேலை, சுத்த உதவாக்கிற அப்படின்னு சித்தப்பா டக்குன்னு சொல்லிடுறாரு. இந்த வார்த்தை சித்தப்பா சொன்ன உடனே இவர் தலையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, தாய் நாட்டை விட்டு அந்நிய நாட்டுக்கு ஓடிட்டா அது வந்து சரியாயிடுமா? நான் பாரு அமைதியை தேடி திரும்பியும் பிறந்த ஊரான கொல்கத்தாவுக்கே வந்துட்டேன். இங்கே 10 மணி நேரம் பவர் கட் இருக்குது, ஜன நெருக்கடி இருக்குது, இருந்தாலும் இது என்னோடய ஊர் இல்லையா? என்னோடய கடைசி நாட்களை இங்கே தான் நான் கழிக்கணும்னு நினைக்கிறேன். நீயும் அடிக்கடி வந்து என்னை பாரு அப்படிங்கிறாரு. ரொம்ப தீர்மானமாக பேசுகிறாரு. அவர் சொன்னது உண்மையாயிடுச்சு. அவர்கிட்ட பார்த்து பேசின 4வது நாள் அவங்க சித்தப்பா இறந்து போயிட்டார். அது எந்த நாள்னா, எந்த சித்தப்பாவோட மகளோட திருமணத்துக்கு வந்திருந்தாலும் அந்த திருமணத்தன்னைக்கு அவங்க சித்தப்பா இறந்து போயிட்டார்.